நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் சிவராம கிருஷ்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. ஈராக்கின் ஃபலூஜா நகரை கைப்பற்றி தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அல் கைதாவுடன் தொடர்புடைய கிளர்ச்சியாளர்களை அங்கிருந்து பலவந்தமாக வெளியேற்றி நகரை மீட்குமாறு அங்குள்ள குடிமக்களை பிரதமர் நூரி அல் மலிக்கி கேட்டுக்கொண்டுள்ளார். அந்த நகரை கைப்பற்றி உள்ளவர்களை தீவிரவாதிகள் என்று கூறியுள்ள அவர், ஃபலூஜாவில் உள்ள மக்கள் அவர்களை வெளியேற்றிவிட்டால் அரசு முன்னெடுக்க உள்ள முழு வீச்சிலான தாக்குதல்கள் நடவடிக்கையிலிருந்து அவர்கள் தப்பிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். ஈராக்கிய படைகள் வான் வழியாகவும் ஷெல் வீச்சுக்கள் மூலமும் நடத்தும் தாக்குதல்களிலிருந்து தப்புவதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் ஃபலூஜா நகரிலிருந்து வெளியேறி வருகின்றார்கள்.
வங்கதேசத்தில் நேற்று ஞாயிறு நடந்து முடிந்த பொதுத் தேர்தலில் ஆளும் அவாமி லீக் கட்சி அடைந்திருக்கின்ற பெரும் வெற்றி சட்டப்பூர்வமானது என்று பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவித்திருக்கிறார்.
কারণ জনগণ স্বতঃস্ফূর্তভাবে ভোট দিয়েছে এবং সেই ভোটেই আমরা নির্বাচিত হয়েছি এবং সরকার গঠন করে
எதிரணியினர் புறக்கணித்திருந்த இந்த தேர்தலில் மிக குறைந்த மட்டத்திலேயே வாக்குப்பதிவு நடந்தது. இந்த தேர்தல் முடிவுகள் சட்டப்படி செல்லாது என்று அறிவிக்கப்பட வேண்டும் என்று எதிரணியான வங்கதேச தேசியவாத கட்சி பிஎன்பி கூறியிருக்கிறது. அந்த கட்சியின் ஆதரவாளர்கள் இன்னொரு 48 மணி நேர பொது வேலைநிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளனர்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ஜெர்மனின் அரச தலைவர் ஏங்கலா மெர்க்கல் அம்மையார் பனிச்சறுக்கு விளையாட்டில் காயமடைந்துள்ளார். நீண்ட தூரம் பயணிக்கும் பனிச்சறுக்கு விளையாட்டில் அவர் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இடுப்புக்கு கீழே அவருக்கு பகுதி அளவில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது என்று அவரது பேச்சாளர் கூறுகின்றார்.
Das macht es nötig, dass sie drei Wochen lang viel liegt bzw. eine Gehhilfe benutzt. Sie wird sich
இந்த எலும்பு முறிவு காரணமாக பல கூட்டங்களை அவர் ரத்து செய்துள்ளார். 3 வாரங்களுக்கு ஓய்வெடுக்கும்படி அவர் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்.
தெற்கு சூடான் அரசாங்கம் அந்நாட்டு தேசிய இராணுவத்திலிருந்து பிரிந்து சென்று மோசமான வன்முறை மோதல்களுக்கு காரணமான கிளர்ச்சி படையுடன் முதற் தடவையாக நேரடி பேச்சுக்களில் ஈடுபட்டிருக்கிறது. அடுத்தடுத்த ஒத்திவைப்புகளுக்கு பின்னர் எத்தியோப்பிய தலைநகர் அதிஸ் அபாபாவில் இருதரப்பினரும் நேரடியாக சந்தித்து பேசுகின்றனர். அந்த நகரில் தற்போது இருக்கின்ற சீனாவின் வெளியுறவு அமைச்சர் வாங்கி உடனடியான போர் நிறுத்தத்தை அறிவிக்குமாறு இருதரப்பையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தெற்கு சூடான் எண்ணெய் அகழ்வுத்துறையில் சீனாதான் மிகப்பெரிய முதலீட்டாளராக இருக்கிறது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
ஆப்கானிஸ்தானில் தற்கொலை குண்டு தாக்குதலுக்குரிய ஒரு அங்கியை அணிந்திருந்தார் என்று கூறி ஒரு சிறுமியை காவல்துறையினர் தடுத்து வைத்துள்ளார்கள். 8 வயதே இருக்கக்கூடும் என்று கருதப்படுகின்ற அந்த சிறுமி ஹெல்மெட் மாகாணத்தில் ஒரு காவல்துறை சோதனைச் சாவடியை வெடிக்க வைக்க முயன்ற பொழுது பிடிபட்டார் என்று உள்துறை அமைச்சகத்தின் பேச்சாளர் ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்தார். அந்த சிறுமி அதிர்ச்சியிலும் ஒரு குழப்ப நிலையிலும் இருக்கின்றார். ஒரு மூத்த தாலிபான் தளபதியின் சகோதரி அவர் என்று கருதப்படுகிறது.
அமெரிக்காவின் பல பகுதிகளில் நிலவும் மிக மோசமான குளிர் காலநிலை காரணமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கூடங்களும் மூடப்பட்டுள்ளன. மக்கள் உணவுப் பொருட்களை வாங்கி சேமித்து வைத்துக்கொண்டு வீடுகளுக்குள்ளேயே முடங்கியிருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பல இடங்களில் -30 என்ற அளவுக்கு வெப்பநிலை குறைந்திருக்கிறது. காற்றின் குளிர் காரணமாக -50 வரை குளிர் உணரப்படும் நிலை இருக்கிறது. இந்த குளிரில் பட்டு 5 நிமிடங்கள் மனித தோல் பொங்கி புண்ணாகிவிடும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
டுனேஷியாவில் மதத்தை கைவிடுபவர்களை குற்றஞ்சாட்டுவது ஒரு குற்றம் என கூறும் மசோதாவிற்கு அந்நாட்டின் இடைக்கால நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த புதிய சட்டத்தின் மூலம் மதத்தை கைவிடுபவர்களை இனி யாரும் குற்றம் சாட்ட முடியாது. நாடாளுமன்றத்தில் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆதரவுடன் இந்த மசோதா நிறைவேறியது. அண்மையில் சில இடதுசாரிகள் மற்றும் தாராளவாதிகள் ஆகியோர் இஸ்லாமின் எதிரிகள் என சில இஸ்லாமிய அரசியல்வாதிகள் கருத்துக்கள் வெளியிட்டதை அடுத்து கவலைகள் எழுந்த பின்னர் இந்த மசோதா முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
சீன அரசாங்கம் 6 மேற்பட்ட பறிமுதல் செய்யப்பட்ட யானை தந்தங்களை அழித்திருக்கிறது. சட்டவிரோத யானை தந்த வணிகத்தை முடக்குவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டொங்குவான் என்ற தெற்கு சீன நகரத்தில் அரசு அதிகாரிகள் முதற் தடவையாக பகிரங்கமாக இந்த யானை தந்தங்களை நசித்து தூளாக்கியிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஆப்பிரிக்காவில் கொல்லப்படும் ஆயிரக்கணக்கான யானைகளின் தந்தங்கள் சீனாவுக்கு வருகின்றன.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.